திராவிடர் தலைவன், இந்த நாட்டின் செல்வம், சிந்தை அணு ஒவ்வொன்றும் சிரித்திரச் செய்யும் செந்தமிழ் காவலன், சிங்கநடையும் சிங்கார தென்றலடையும் பொங்கு கடலடையும் புரட்சி கவிநடையும் புதிய உரைநடையில் கண்ட பூமான், பூரிப்பால் தம்பிமார் படை மீது விழியோட்டும் கோமான், தங்கத்துள் தங்கம் அறிஞர் அண்ணா அவர் புகழ் வாழ்க. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வகிக்கின்ற என்னுடைய மரியாதைக்குரிய திருவள்ளூர் கல்லூரி நிறுவனர் பேராசிரியர் விருத்தாச்சலம் அவர்களே, அண்ணாவின் பொருளாதார தத்துவத்தை பற்றி பேச வந்திருக்கிற பேராசிரியர் அவர்களே, தத்துவ மையத்தின் தலைவர் என்னுடைய அன்புக்கினிய டாக்டர் ரங்கசாமி அவர்களே, இங்கே குழுமியிருக்கின்ற பெரியோர்களே, பேராசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். பேரறிஞர் அண்ணா அவர்களை அண்ணா என்று முழுமையாக பார்த்து பழக்கப்பட்டு விட்ட என் போன்றாருக்கு அவரை பகுத்து பார்த்து ஒவ்வொரு பகுதியாக பிரித்து பார்த்து சொல்லுவது என்பது மிகவும் சிரமமான காரியம்தான். மகாத்மா காந்தி சொன்னார், மனித வாழ்க்கை என்பது முழுமையானது, கூறு போட உண்ணாதது. மனித வாழ்க்கை என்பது பிரித்து பிரித்து பார்க்காமல் முழுமையாக பார்த்து வாழ வேண்டிய விஷயம் என்று மகாத்மா காந்தி சொன்னார். அது எல்லோருக்கும் பொதுவானது. எனவே அண்ணா என்பவரை நாங்கள் முழுமையாக அவரவர்களுடைய அறிவு கேட்டியவளை வகையில், உள்ளம் உயர்ந்திருக்கிற வகையில் அவரை பார்த்து பெருமைப்பட்டிருக்கிறோம், பின்பற்றுவதிலே பெருமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் அண்ணாவை பற்றிய பல்வேறு கோணங்களில் அவரை பார்க்க வேண்டும் என்கிற ஆவலினால் அவருடைய பல்வேறு பரிமாணங்களை தனித்தனியாக பார்த்து, அது தனித்தனியாக பார்க்கிற பொழுது மற்ற பகுதிகளை விளக்கிவிட முடியாது, ஆனால் ஒவ்வொரு கோணத்திலே இருந்து பார்த்தால் இதுவரையில் புலப்படாத பல விஷயங்கள் தெளிவாக புலப்படும் என்பதனாலே நாம் ஒவ்வொரு துறையாக பார்க்கிறோம். இதுவரையிலே யாரும் அண்ணாவினுடைய அரசியல் தத்துவம் என்று தனியாக ஒரு நூல் எழுதியதாக எனக்கு தெரியவில்லை. யாராவது சில கட்டுரைகள் கூட எழுதியிருக்கலாம், ஒரு நூலாக நான் பார்த்ததில்லை. அப்படி எழுதுவது ரொம்ப சிரமமான காரியம். காந்தியம் என்பது எப்படி ஒரு குறிப்பிட்ட நூலுக்குள்ளே இல்லையோ, அதை போல அண்ணாவினுடைய அரசியல் தத்துவம் என்பது ஒரு குறிப்பிட்ட நூலுக்குள்ளே இல்லை. அவர் வெறும் தத்துவ ஞானி மட்டுமல்ல, தத்துவத்தை பற்றி அவர் கவலைப்பட்டது கூட கிடையாது. அவர் பல தத்துவங்களை கற்றறிந்தார். இன்னொரு பொருத்தம் இருக்கிறது, கல்வியில் சிறந்தது காந்தி, நகரேசு காந்தி, கல்வியில் சிறந்தது காந்தி. அந்த காந்தியில் தான் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய தத்துவ மையத்தை முதல் துணைவேந்தர் வைத்திருந்தார். ஏனென்றால் உலகத்துக்கெல்லாம் தத்துவ போதர்களை அனுப்பிய ஊர் காஞ்சிபுரம். இன்றைக்கு ஜென் பௌத்தம் என்று இருக்கிறது ஜப்பானில், அந்த பௌத்தத்தை அதனுடைய நிறுவனர், அதை சொல்லிக் கொடுத்த ஆசான் போதி தர்மர், அவர் காஞ்சியிலிருந்து போனவர். போதி தர்மர் சீனாவுக்கு போய் அங்கு தியான பௌத்தம் என்பதை சான் பௌத்தம் என்று சொன்னார்கள் சீன மொழியில். அது சீன நாடு வழியாக ஜப்பான் போனது, அங்கே அதற்கு பெயர் ஜென் பௌத்தம். இன்றைக்கும் அந்த படத்தை வைத்து வணங்குகிறார்கள். அந்த போதி தர்மர் பிறந்த ஊர் காஞ்சி. நம்முடைய இந்தியாவில் தோன்றிய அத்தனை தத்துவங்களுக்கும் போதக ஆசிரியர்கள் அங்கே இருந்தார்கள். பெரிய பல்கலைக்கழகமாக அது திகழ்ந்த ஊர். அந்த ஊரிலே பிறந்தவர் அண்ணா, அந்த தத்துவ மரபிலே வந்தவர் அண்ணா. அதை நாம் தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டும். அவர் தான் காஞ்சிபுரத்துக்காரன் என்று சொல்வதிலே அண்ணாவுக்கு ரொம்ப பெருமை. காஞ்சிபுரம் கல்வியில் சிறந்தது என்பது அவருக்கு நன்றாக தெரியும். எல்லா தத்துவங்களை பற்றியும் அவர் படித்து எத்தனையோ கட்டுரைகளில் போகிற போக்கில் எழுதுகிறார். அத்வைதத்தை பற்றி, விசிஷ்டாத்வைதத்தை பற்றி, அதில் அவருக்கு ஒரு அத்வைதத்தினுடைய அறிவு கூர்மை மிக சிறப்பாக இருந்தது என்பது அவர் சிறையில் இருக்கிற குறிப்புகளில் ஒரு புத்தகம் இருக்கிறது, அதை பார்த்தால் தெரியும். ரா கணபதி என்பவர் எழுதிய ஜெய ஜெயசங்கர என்ற புத்தகத்தை படித்துவிட்டு அத்வைதத்தினுடைய சிறப்பு என்ன என்று அதில் சொல்லப்பட்டு ஆதிசங்கரர் எல்லாம் சொல்லியிருக்கிறார். அப்பேற்பட்ட காஞ்சியிலே பிறந்த அண்ணாவை பற்றி, தத்துவ மையத்திலே அவருடைய தத்துவத்தை பற்றி பேசுவது என்பது மிகவும் பொருத்தமானது என்பதை நான் முதலிலேயே சொல்ல எண்ணினேன். பிராங்க்லின் என்கிற அமெரிக்கன் கான்சல் ஜெனரல் சென்னையிலே இருந்தவர், அவர்தான் அண்ணாவை ஏல் பல்கலைக்கழகத்திற்கு சிறப்பு செய்வதற்கு அழைத்து போனவர், அதற்கு காரணமாக இருந்தவர். அந்த பிராங்க்லின் அண்ணா அவர்கள் மில்லர் இன்ஸ்டிடியூட்டில் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது அவரை பார்க்க போனார் அமெரிக்காவிலேயே. அதை பற்றி ஒரு கட்டுரை எழுதினார். இதனுடைய நினைவில் இருந்து சொல்கிறேன், அதை நீங்கள் அந்த மலரில் பார்த்தான் உறுதி செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய டார்பிடோ ஜனார்த்தனம் அவர்கள் அண்ணாவை பற்றி ஒரு மலர் தொகுத்தார். அதை நான் தேடி தேடி பார்க்குற ஒருத்தட்டையும் கிடைக்கல. அப்பொழுது நான் படித்தது 68-69 அண்ணா இறந்த சமயத்தில். தான் அண்ணாவை பார்க்க போனதை பற்றி ஒரு கட்டுரை எழுதினார். அதில் அந்த கட்டுரையின் தலைப்பு மை லாஸ்ட் பில்கிரிமேஜ். பில்கிரிமேஜ் என்றால் புனித பயணம், காசி ராமேஸ்வரத்துக்கு போவது, அல்லது கிறிஸ்தவர்கள் போப்பாண்டவரை பார்க்க போவது, மகமதியர்கள் மக்காவுக்கு போவது, பெரிய புனித துறவிகளை பார்க்க போவது, அதற்கு சொல்லுகிற வார்த்தை பில்கிரிமேஜ் என்பது. அந்த சொல்ல அவர் போட்டிருந்தார், அண்ணாவை பார்க்க போன அந்த பயணத்தை மை லாஸ்ட் பில்கிரிமேஜ் என்று அந்த அமெரிக்கர் எழுதினார். அந்த கட்டுரையை ஒன்று சொல்லியிருந்தார், இந்தியா இஸ் ஸ்டில் கேப்பபிள் ஆஃப் ப்ரொடியூசிங் சங்கராச்சாரியாஸ் த வேர்ல்ட் டீச்சர்ஸ் என்று எழுதினார். சங்கராச்சாரியாருக்கு எல்லாரும் சொல்ற, நீ ஒன்று இப்போ இருக்கிற சங்கராச்சாரியாருக்கு இருக்கிற விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்ம பார்க்கக்கூடாது. சங்கராச்சாரியாருக்கு பட்டம் வந்து ஜெகத்குருன்னு பேர். ஜெகத்குருனா உலகத்தில் ஆசான், உலகத்தின் குரு என்று பொருள். அந்த பொருளாக அவன் எழுதுறான், இந்தியா இஸ் ஸ்டில் கேப்பபிள் ஆஃப் ப்ரொடியூசிங் சங்கராச்சாரியாஸ் த வேர்ல்ட் டீச்சர்ஸ் என்று சொன்னான். அண்ணாவை ஒரு உலக குரு என்று வர்ணிப்பதற்காக அதை அந்த பிராங்கில் எழுதுறான். அவர் தத்துவத்திலே உயர்ந்து இருந்தார் என்பதற்கு இது ஒரு சான்று. அண்ணா அவர்கள் தத்துவத்தை ஒரு கலையாக பயிலான, தத்துவத்தை போதிப்பதற்காக அல்லது புத்தகம் எழுதுவதற்காக படிக்காமல், டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களைப் போல படித்த மேதையாகி ராதாகிருஷ்ணன் எழுதுறது மட்டும் 60,000 பக்கம், அப்படி எழுதுவதற்கு அவர் படிக்கவில்லை. ஒரு முறை சொல்லியிருந்தார், அதுவும் நினைவிடன் தான் சொல்கிறேன், ஏழை மக்களுக்கு பயன்படும் என்று சொன்னால் நான் எந்த ஆசிரியரிடமும் அவர் காலடியிலே உட்கார்ந்து தத்துவ முயல தயாராக இருக்கிறேன். வெறும் சிந்தனைக்காக, பொழுதுபோக்குக்காக, என்னுடைய சிந்தனையை வளர்த்துக் கொள்வதற்காக மட்டும் பயில வேண்டும் என்றால் அதற்கு நான் தயார் இல்லை என்று சொன்னேன். இது எதற்கு சொல்கிறேன் என்றால், அவர் படித்த அத்தனை தத்துவங்கள், அவர் சிந்தனைகள் அனைத்தும் இந்த மக்களை கடைத்தேற்றுவதற்காக, அவர்களை உயர்த்துவதற்காக, அதற்கு பயன்படுவதற்காகவே அவருடைய அறிவு, உழைப்பு, சிந்தனை எல்லாம் செலவாயிற்று. அப்படித்தான் அவருடைய வாழ்க்கை அமைந்தது. எம்ஏ படித்த அண்ணா ஏழை குடும்பத்திலே பிறந்த அவர், இவர் படித்து விட்டு வேலைக்கு போவார், சம்பாதித்து போடுவார் என்று ஆசையாக இருந்த அந்த குடும்பத்தின் ஆசையிலே மண்ணை வாரி போட்டார். ஒரு கூட்டத்திலே பேசினார், தன்னுடைய கணவன் ராணியம்மா வந்து அவர் திருமணம் படிக்க முடியாத திருமணம் ஆகிட்டு, அவர் சொன்னார், கணவன் வேலைக்கு போவான், மாலையிலே நாம் சிற்றுண்டி தயார் செய்து வைத்து கொண்டு அவருக்காக காத்திருப்போம், முதலிலே சேவகன் வருவான், ஐயா வருகிறார் என்று சொல்வான், நாம் சிற்றுண்டியை எடுத்து வைத்திருப்போம், கணவன் வந்து சாப்பிடுவார் என்றெல்லாம் அந்த அப்பாவை இப்ப ஆசைப்பட்டிருந்தார் என்று ஒரு தடவை சொன்னார். பாவம் தான், இப்படி ஆசை அவர்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் அவருடைய படிப்பு, அறிவு, சிந்தனை அத்தனையும் படிக்காத பெரியாரிடம் போய் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு போக செய்தது இந்த மக்களுக்கு தூண்டு செய்ய வேண்டும் என்பதற்காக. வெறும் பதவிக்கு என்றால் ராம்சா முனிவரோட போயிருக்கணும், பதவிக்காக என்றால் பப்படி மகாராஜாவோட போயிருக்கணும், அல்லது வெறும் தொண்டு செய்து புகழ் மட்டும் வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்தால் அன்றைக்கு தியாகத்துக்கு பெயர் போயிருந்த காங்கிரசுக்கு போயிருக்க வேண்டும். ஆனால் இந்த தமிழ் மக்களை முன்னேற்றுவது எது என்பதற்காகவே அதற்கு தலைவர் பெரியார் என்று ஏற்றுக்கொண்டு போனேன். எனவே அவருடைய தத்துவ அரசியல் தத்துவத்தை நாம் பார்க்கும் முன்னாக அவர் தத்துவம் என்பது பயன்பாட்டுக்காக, அது அன்றாட நடவடிக்கைகளுக்காக, மக்களுடைய வாழ்க்கையில் பின்னி பிணைந்திருக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசவும் அவற்றை தீர்த்து வைப்பதற்குமாகவே சிந்தித்த சிந்தனைகளிலிருந்து நாம் பிழிந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் அண்ணாவின் அரசியல் தத்துவம் என்பது. அந்த அரசியல் தத்துவம் என்ற விஷயம், அவர் மேல்நாட்டு தத்துவங்களை எல்லாம் படித்தவர், எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்தவர், கிரேக்க காலம் முதற்கொண்டு அண்மை காலம் வரையிலே அவர் காலம் வரையிலே எந்தெந்த சிறப்பான தத்துவ ஞானிகள் எல்லாம் அரசியல் தத்துவங்களை சொல்லியிருக்கிறார்களோ அவை அத்தனையும் அவர் படித்தவர். பெரிய வேடிக்கை என்ன என்றால், காந்தி கூட அப்படி படித்தது இல்லை, அவர் ரொம்ப குறைச்சலாக தான் படித்தார். ஆனால் ராஜாஜியும் அண்ணாவும் அவ்வளவு அதிகமாக படித்தவர் இல்லை. இங்கிற்பாதம் சென்று சென்னையில் ஒரு புத்தக கடை இருக்கிறது, ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை போய் என்ன புதுசாக புத்தகம் வந்திருக்குன்னு தேடி பார்க்குற ரெண்டு ஆள், ஒன்று ராஜாஜின்னு ஒன்று அண்ணா, எம்எஸ் சுமராஜன் அண்ணா ஆண்கண்ணா அண்ணாங்கிற புத்தகத்தில் கூட எழுதியிருப்பார். அவர் ஐரிஷ் நாட்டு விடுதலை போரை பற்றி கட்டுரை எழுதப் போகிறேன் என்று எம்எஸ்சி சொன்னார். உடனே அண்ணா சீன்பீன் மூமெண்ட்டை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கான், நல்லா விரிவாக இருக்குது, அதை படிச்சுட்டு கட்டுரை எழுதினார். அண்ணா ஒவ்வொரு கட்டுரை எழுதுவதை கூட முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் அவர் எழுதுவதில்லை, அப்படி கற்று தேர்ந்தார். நமக்கும் என்று நமக்கென்று அரசியல் வரலாறு இருக்கிறது, அரசியல் சிந்தனைகள் இருக்கின்றன, திருக்குறள் இருக்கிறது, சாணக்கியர் கௌடில்யா எழுதினார், எத்தனையோ ஞானிகள் இந்தியாவில் அரசியல் சித்தாந்தத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள், இவற்றையும் அவர் படித்தார். ஆனால் அவர் முடிவாக தேர்ந்தெடுத்து கொண்ட அரசியல் தத்துவம் என்பது ஜனநாயக தத்துவம். ஜனநாயகம் என்பது வெறும் ஆட்சி முறை மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை நெறி என்று அண்ணா சொன்னார். ஜனநாயக தத்துவத்தை முழுமையாக, அதுதான் மக்களை கடைசேற்ற இருப்பதற்கான ஒரே தத்துவம் என்று அண்ணா முடிவு செய்தார். கிரேக்க நாட்டிலே அரசியலை பற்றி சிந்தித்தவர்கள் எல்லாம் எத்தனையோ வகையான ஆட்சி முறைகளை அவர்கள் சிந்தித்தார்கள். சர்வாதிகாரத்தை சிந்தித்தான், மன்னராட்சியை பார்த்தான், அலிகார்க்கு என்று சொன்னான், அரிஸ்டோக்ராசி என்று சொன்னான். நான் சொல்கிற அத்தனை சொற்களும் கிரேக்க சொல்லிருந்து வந்தது தான். பத்து பேர் ஆழ்வது, 20 பேர் ஆழ்வது, அல்லது விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர், அல்லது ஒரே ஒரு சர்வாதிகாரி ஆழ்வது எல்லாம் சொல்லி மக்கள் தங்களுடைய ஆட்சியை தாங்களே நேராக நடத்தி கொள்வது என்பதையும் ஏத்தன்ஸ் தான் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. ஏத்தன்ஸில் இருந்த ஜனநாயகம், மக்கள் அனைவரும் கூடுவார்கள், மக்கள் அனைவரும் கூடி ஒரு திட்டத்தை அனைவரும் இருந்து முடிவெடுப்பார்கள், அது டைரக்ட் டெமோக்ரஸி, நேரடியான ஜனநாயகம். மக்கள் தொகை பெருகி நாடு பெரிய அளவிலே போனவுடன் அது நடைபெற முடியாமல் இன்றைக்கு பிரதிநிதித்துவ முறையிலே ரெப்ரஸண்டேட்டிவ் டெமோக்ரஸியை நாம் வைத்திருக்கிறோம் உலகம் முழுவதும். அந்த நேரடி ஜனநாயகத்தையே உருவாக்கிய ஏதென்ஸ், அதற்கு முன்னால் எத்தனையோ ஆட்சி முறைகளை அவை பார்த்திருக்கின்றன, அவை எல்லாவற்றையும் அந்த ஞானிகள் எழுதினார்கள். ரிப்பப்ளிக் என்ற தன்னுடைய நூலில் பிளாட்டோ குடியரசை பற்றி விரிவாக எழுதினார். ஆனால் அப்படி எழுதின பிளாட்டோ கூட அடிமையை வைத்து கொண்டு தான் வாழ்ந்தார். குடியரசு எழுதிய பிளாட்டோவுக்கு அடிமைகள் இருந்தார்கள். அமெரிக்காவில் மனித உரிமைகளை பற்றி உயர்வாக பேசிய, மனித டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் இதை வரைந்து கொடுத்த தாமஸ் ஜெஃபர்சன் என்கிற மிகப்பெரிய அரசியல் சிந்தனையாளர், அவருக்கு கூட நீக்ரோ அடிமைகள் அவர் வீட்டில் வேலை செய்தார்கள். அந்த வாழ்க்கை முறையில் இருந்து கொண்டு இந்த சிந்தனைகள் அவருக்கு வந்தன. எனவே அதை வைத்துக் கொண்டு நீங்கள் அதை பார்த்து விடக்கூடாது. நம்ம ஆட்கள் ரொம்ப பேர் இந்த பெரியார் அப்படி தான் சொன்னார். பெரியார் ஏன் அவரும் விருத்தாச்சலம் சார் சொன்னது மாதிரி தமிழ்நாட்டில் பிற்போக்குத்தனம் எவ்வளோ இருந்திருக்கலாம். திருக்குறளில் பெண்ணுரிமையை பற்றி முழுமையாக இன்றைக்கு நாம் நினைக்கிற பெண்ணுரிமை அதில் இல்லாமல் இருக்கலாம். அதனால் திருக்குறளை ஒன்றுமே இல்லாமல் பண்ணாமல் சொல்லலாமா? எல்லா நாடுகளிலும் சிந்தனை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த கரு என்ன இருக்கிறது, அடிப்படை தத்துவம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். பிளாட்டோவுக்கு கூட அடிமை இருந்தான், தாமஸ் ஜெஃபர்சனுக்கு அடிமை இருந்தான். ஆனால் அவர்கள் தான் மனித உரிமைகளுடைய முழுமையை உலகத்திற்கு உணர்த்தினார்கள். இந்த தத்துவங்களில் இருந்து தான் அண்ணா ஜனநாயகத்தை பெற்றுக்கொண்டார். அண்ணா மட்டுமல்ல, இந்திய உரிமைக்கு போராடிய அத்தனை தலைவர்களும் காங்கிரஸ்காரர்கள். திலகர் காலத்திலிருந்து நான் சொல்கிறேன், அத்தனை தலைவர்களிடம் ஆங்கிலம் படித்து ஆங்கில கல்வியின் மூலம் உலக அரசியல் சிந்தனைகளை பெற்றுக்கொண்டதாலே தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் போர் நடந்தது. இந்தியாவுடைய மரபுப்படி மரபுகளையும் பண்பாடுகளையும் நாம் காப்பாற்றி இருக்கலாம், அதற்காக போராடி இருக்கலாம். ஆனால் இப்படி போராட வேண்டும் என்கிற உணர்வை கூட ஆங்கிலேயம் தான் நமக்கு கொடுத்தான். ஆங்கில கல்வி நமக்கு கொடுத்தது. இதன் தரும் மனையில் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்திரு இரண்டும் மாறி வழி மிகுந்து இழிவுற்றாலும் விதந்தரு கோடி இன்னல் விளைந்தமை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நினை தொழுதிகள் மறக்கிலேனே என்று பாரதி பாடிய பாட்டை உள்ளே போய் பார்த்தால் மேல்நாட்டிலே உனக்காக சிந்திய ரத்தம் எவ்வளவு, தியாகம் எவ்வளவு, எங்கள் நாட்டில் அதை செய்யவில்லை. இவர்களெல்லாம் அணிகள் வேய் பிணத்தோரோர் பண்ணன் நகையடிந்த பிணம் போல வாழ்கிறார்கள். உரிமை உணர்வு இல்லாமல் உரிமைக்காக மேல்நாட்டில் எல்லாரும் ரத்தத்தை சிந்தியிருக்கிறான், நாங்கள் சிந்தவில்லை என்று. இந்த சுதந்திர உணர்வு உரிமை உணர்வு என்பது மேல்நாட்டிலிருந்து நாம் கற்றுக்கொண்டோம். நம்மகிட்ட குடவோலை முடிந்த முறை இருந்தது, கிராம சபைகள் இருந்தன, எல்லாம் உண்மைதான். கிராம சபை என்றால் மேல்ஜாதிக்காரர்கள் மட்டும் இருந்து நம்ம ஊரில் பஞ்சாயத்து வச்சுருக்காங்களே, பஞ்சாயத்து பண்ணுறாங்கல்ல, அதை போல இருந்தது கிராம சபை. எல்லா மக்களும் அதில் பங்கெடுக்க முடியாது, ஆனால் அந்த கருத்து இருந்தது. பல பேர் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும் என்கிற கருத்து அதில் இருந்தது. ஆனால் ஜனநாயகம் என்ற முழுமையான முழு வீச்சு உள்ள ஜனநாயகம் அது என்று நாம் சொல்லிவிட முடியாது. அண்ணா அவர்களுக்கு மேலை நாட்டிலே இருந்து தரப்பட்ட ஜனநாயக தத்துவத்தை தான் அவர் மிக பெருமையாக ஏற்றுக்கொண்டார். ஜனநாயகத்தை போல மனித சிந்தனையில் இதுவரையில் கிடைத்த தத்துவங்களில், அரசியல் தத்துவங்களில் மிக உயர்ந்த தத்துவம் ஜனநாயக தத்துவம். இதை எங்கே சொன்னார் பாருங்க, தத்துவம் என்று பேராசிரியர்கள் கல்லூரியிலும் பல்லூர் பல்கலைக்கழகங்களிலும் சொல்ல வேண்டிய கருத்துக்களை, சொல்ல வேண்டிய விளக்கங்களை பொதுக்கூட்டங்களில் சொன்னார். பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிற பொதுக்கூட்டத்தில் தத்துவத்தை சொன்னார். பச்சைப்பன்கண்டூரில் ஒரு முறை அண்ணா பேசுகிற பொழுது சொன்னார், இப்போ ஆங்கிலத்தில் பேசினார், எனக்கு ஒரு ஆசிரியர் வருவார், அந்த ஆசிரியர் ஒரு கருப்பு நோட்டு புத்தகம் வச்சுருப்பார், அந்த நோட்டு புத்தகத்தை வச்சு தான் பாடம் நடத்துவார், அது இல்லைன்னா அவரால் பாடம் நடத்த முடியாது. ஒரு நாள் அது இல்லாமல் வந்துட்டார். ஹி கேம் டு கிளாஸ் வித்தவுட் த பிளாக் நோட் புக். வி கன்ஸ்பயர்ட் அமங் அவர் செல்ஸ் அண்ட் ஐ புட் த கொஸ்டின் விச் ஈ குட் நாட் ஆன்சர் வித்தவுட் தட் நோட் புக். நாங்கள் நண்பர்களெலாம் சேர்ந்து அந்த கருப்பு நோட்டு புத்தகம் இல்லாமல் பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வியை கேட்குறதுன்னு முடிவு பண்ணோம். அந்த கேள்வியை நான் கேட்டேன், அதனுடைய விளைவு முதல் முறையாக நான் வகுப்பை விட்டு வெளியேற்றப்பட்டேன். அதை சொல்ல வந்த இது எது சொல்ல வரேன்னா, இன்னொருத்தர் நன்றி சொல்ல வந்தார் ஒரு பேராசிரியர், சார் ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் வெரி சாரி தட் யூ நாட் கம் டு த டீச்சிங் ப்ரொஃபஷன். நவ் ஐ சி வென் யூ ஸ்போக் ஐ டி நாட் சி எனி பிளாக் நோட் புக் இன் யுவர் ஹேண்ட். நீங்கள் ஆசிரியராக வந்திருக்கணும், உங்கள் கையில் கருப்பு நோட்டு புத்தகம் இல்லாமல் பேசுனீங்களே, இப்படி ஆசிரியராக வரவில்லையே என்று நான் வருந்தியது உண்டு. ஆனால் இன்றைக்கு நான் வருந்தவில்லை, நான் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், நீங்கள் இன்னும் பெரிய கல்விக்கு போயிருக்கிறீர்கள். யூ ஹவ் கான் டு தி எஜுகேஷன் ஆஃப் மாசஸ் என்று சொன்னார் இந்த பச்சைப்பெண்கள் உள்ள. அப்படி பல்கலைக்கழகத்தினுடைய வகுப்புகளிலே உட்கார்ந்து சொல்ல வேண்டிய தத்துவத்தை சென்னை கடற்கரையில் சொன்னார். 1962 சீனா ஆக்கிரமிப்பு, சீனா ஆக்கிரமிப்பின் போது சிறையில் இருந்த அண்ணாவை வெளியேற்றினார்கள். அதற்கு ஒரு ஊர்வலம் நடந்தது, கூட்டம் நடந்தது, சீனா ஆக்கிரமிப்பு வந்து விட்டது. அந்த கூட்டத்தில் அண்ணா பேசுகிறார். ஜனநாயகத்தை பற்றி அவர் எப்படி கருத்து கொண்டிருந்தார் என்பதற்காக இதை நான் சொல்லுகிறேன். ஜனநாயகத்தை எப்படி அவர் சொன்னார் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளணும். அந்த கூட்டத்தில் சொன்னார், ஜனநாயகம் அதுவரையில் சீன ஆக்கிரமிப்பு வந்த உடனே சீன ஆக்கிரமிப்பு எதனால் என்று ஒரு தத்துவார்த்த விளக்கத்தை நேரு அதுவரையும் சொல்லவில்லை. இந்தி சீனி பாய் பாய் என்று சொன்னார்கள், இந்தியாவும் சீனாவும் ஒன்று என்று சொன்னார்கள். சீனா எப்படி இந்தியாவிலிருந்து படையெடுத்தது, பஞ்சஜலத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து சொன்னார்கள், சூஎன்லாயும் பண்டித ஜவஹர்லால் நேரு. ஆனால் சீனா படையெடுத்து விட்டது, இதற்கு ஒரு தத்துவ விளக்கம் சொல்ல வேணுமே, சொல்லவே முடியல, ஒருவரும் சொல்லவில்லை. அண்ணா அவர்கள் சென்னை கடற்கரையில் பேசும்போது சொன்னார், சமதர்ம பூங்காவிலிருந்து இந்த நச்சுப்பாம்பு வரும் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை. ஒரு சர்வாதிகார நாட்டுக்கும் ஜனநாயக நாட்டுக்கும் இப்பொழுது நடக்கிறது சண்டை. அண்ணாதான் முத முதன்னு இதுக்கு ஒரு தத்துவ விளக்கம் சொன்னார். சர்வாதிகார நாடு ஒரு ஜனநாயக நாட்டின் மீது படையெடுத்திருக்கிறது. ஜனநாயகம் என்கிற தத்துவம் அமைதி காலத்தில் மட்டுமல்ல போர்க்காலத்திலும் அதுவே சிறந்த முறை என்று காட்ட வேண்டிய கட்டாயம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஜனநாயகம் என்றால் அமைதியான காலத்தில் மட்டும்தான் ஜனநாயகம் இருக்கும், போர்க்காலத்திலே அது உதவாது என்று சொல்லக்கூடாது. போர்க்காலத்திலும் ஜனநாயகமே சிறந்த நெறி என்று காட்ட வேண்டிய நிலைமை வந்திருக்கிறது. எனவே இரண்டு தத்துவங்களுக்கு இடையிலே நடக்கிற போர், சர்வாதிகாரத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் நடக்கிற போர். அப்பொழுது சொன்னார், ஜனநாயகத்தில் பல கட்சிகள் இருக்கும், கையிலே விரல்கள் இருப்பதைப் போல. கையிலே இருக்கிற விரல்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தால் அது பயன்படாது. 5 விரல்களும் மாறி மாறி இருந்தால்தான் உங்களுக்கு வேலை செய்ய முடியும். அப்படி கட்சிகள் மாறி இருந்தால்தான் ஜனநாயகம் செயல்படும். ஆனால் ஒருவன் சண்டைக்கு வந்தால் இந்த 5 விரல்களும் ஒன்று சேர்ந்து முஷ்டியாகி அவனை தாக்குவோம். அந்த நிலையிலே எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து சீன ஆக்கிரமிப்பை எதிர்ப்போம் என்றார். நான் அறிய ஜனநாயகத்தை இப்படி கையிலே வைத்து சொன்ன தலைவன் யாரும் இல்லை, எந்த ஞானியும் இல்லை. அப்படி நான் எல்லோரும் ஒன்று சேருவோம் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் அப்போதான் இதை சொன்னேன், மனிதனுடைய அரசியல் சிந்தனைகளில் அவனுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய தத்துவம் ஜனநாயக தத்துவம். இதைவிட பெரிய தத்துவம் கிடைக்கிற வரையில் இதைத்தான் நாம் காப்பாற்ற வேண்டும். ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகாரமும் நடக்கிற இந்த போர் இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகத்திலே இருக்கிற நாடுகளில் எந்த மக்களெல்லாம் ஜனநாயகத்திலே நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் இந்தியாவுக்கு உதவ வேண்டும். ஏனென்றால் இந்தியா என்பது மிகப்பெரிய ஜனநாயக நாடு. அது போரிலே தோற்று போனால் மக்களுக்கு ஜனநாயகத்திலே நம்பிக்கை போய்விடும். ஜனநாயகத்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டுமானால் உலக மக்களே, உலக அரசாங்கங்களே, ஜனநாயக நாடுகளே, நீங்கள் இந்தியாவை காப்பாற்றுங்கள் என்று அண்ணா சொன்னார். அண்ணா பேசிய பின்னால் ஆல் இண்டியா ரேடியோவில் நேரு பேசியதாக செய்தி வந்தது. இந்த கருத்தை நேரு சொன்னார், எனக்கு நேராக தெரியும். அண்ணா பேசியது பத்திரிகையில் கூட வரல. நேருக்கு எப்படி சொன்னதுன்னு தவித்துக் கொண்டிருந்த நேருக்கு இது தத்துவ போராட்டம், ஜனநாயகத்துக்கும் சர்வாதிகாரத்துக்கும் போர் என்று சொன்னவர் அண்ணா. ஜனநாயகத்தில் அவர் அழுத்தமான நம்பிக்கை, ஜனநாயகம் அமைதி காலத்தில் மட்டுமல்ல போர்க்காலத்திலும் அதுதான் சிறந்த தத்துவம் என்பதை அவர் சொன்னார். ஏனென்றால் ஜனநாயகத்திலே அவருக்கு அழுத்தமான நம்பிக்கை, அது வெறும் வார்த்தை அல்ல. அதனால்தான் அண்ணா சொன்னார், இது வெறும் ஆட்சி முறை அல்ல, வாழ்க்கை நெறி. இன்றைக்கு இருக்கிற குறைபாடு என்ன என்றால் ஜனநாயகம் என்கிற மேல் பூச்சு இருக்கிறது, மேல் கட்டுமானம் இருக்கிறது, ஆனால் அதனுடைய உள்ளீடான ஜனநாயக சிந்தனை, ஜனநாயக வாழ்க்கை முறை, ஜனநாயக உள்ளம் நமக்கு இல்லை. நாம் ஜனநாயகத்துக்கு தகுந்தவர்களாக வாழவில்லை. கம்யூனிஸ்ட் லாங்குவேஜில் சொல்லணும்னா இந்த சூப்பர் ஸ்ட்ரக்சர் ஜனநாயகம் இருக்கிறது, பாராளுமன்றம் இருக்கிறது, சட்டமன்றம் இருக்கிறது, தேர்தல் நடக்கிறது, வாக்கு போடுகிறோம். ஆனால் நம் வாழ்க்கையில் ஜனநாயகம் பின்னி பணையவில்லை. நம்முடைய மனதுக்குள்ளே நாம் மன்னராட்சியிலே வாழ்கிறோம். இல்லாவிட்டால் நம்முடைய ஓட்டு வாங்கி போயிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களையும் மந்திரிகளையும் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் காலில் விழுந்து கும்பிடுவானா? நீங்கள் ஜனநாயகவாதியாக இல்லை. ஜனநாயக தத்துவத்தில் உங்கள் இரத்தத்துக்குள்ள ஊரல. ஜனநாயகம் என்பது வாழ்ந்து காட்ட வேண்டிய விஷயம். ஜனநாயகத்தில் உரிமையை நீங்கள் போராடி போராடி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். உரிமையை பெற்றுவிட்டோம் என்று நீங்கள் ஓய்ந்துவிட முடியாது. உரிமையை காப்பாற்ற ஒவ்வொரு நாளும் போரிட வேண்டும். The war is war never comes to an end. ஒருத்தன் ஓமை சொன்னான், காதலை போல் உரிமைக்காக ஒவ்வொரு நாளும் நீ கண் விழிப்போடு இருக்க வேண்டும் என்று சொன்னான். அந்த இங்கிலீஷ் வார்த்தைகளை இப்ப மறந்துட்டேன். லாஸ்கினுடைய கிராமர் ஆஃப் பாலிடிக்ஸ் என்ற புத்தகத்துக்கு எழுதின ஒரு மேற்கோள் அது இருக்கு. ஜனநாயகம் என்பதை முழுமையாக இருக்க வேண்டும் என்று அண்ணா சொன்னார். அந்த ஜனநாயகத்திலே பேச்சுரிமையும் எழுத்துரிமையும் கட்டுப்பாடு இல்லாத அளவுக்கு இருக்க வேண்டும். அதுல ரொம்ப ரொம்ப உறுதியாக அண்ணா இருந்தார். ஹிந்து என்ற ஒரு பத்திரிகை இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ணா முதல்வராக வருகிற வரையில் அண்ணாவோட பெயரே அந்த பத்திரிகையில் போட்டதில்லை, போடமாட்டான். ஆனால் அந்த இந்து பத்திரிகை அண்ணா பிரதமரான முதல்வரான உடனே அந்த பத்திரிகையில் போராட்டம் வந்தது. பத்திரிகையை இழுத்து மூட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. தொழிற்சங்க போராட்டம். அப்பொழுது ஐஜியாக இருந்த அருள் அண்ணாவை வீட்டுக்கு பார்க்க வந்தார். அண்ணா அவர்கள் சொன்னார்கள், இந்து என்பது மிகப்பெரிய பத்திரிகை, அரசாங்கத்தின் சார்பாக விட்டு கொடுக்க கூட செய்யுங்கள், எவ்வளவு நாள் விட்டு கொடுங்க. சீட் டு இட் தட் இந்து இஸ் நாட் க்ளோஸ்ட். இந்து பத்திரிகை மூடிவிடுமாறு நடந்துவிடக்கூடாது, அதை காப்பாற்றுங்கள் என்று சொன்னார். தன்னை ஒரு தலைவனாக கூட கருதாத இந்து பத்திரிகை சுதந்திரமாக எழுத வேண்டும். நானே கேட்டிருக்கிறேன், அண்ணா அதுக்கு வச்ச பேர் மவுண்டோடு மகாவிஷ்ணு. 15 பேர் தோற்று, 14 பேர் தோற்று, கலைஞர் மட்டும்தான் ஜெயித்தார். அண்ணாவே தோற்று போயிட்டார். அப்போ ஒரு தலையங்கம் எழுதினான், நானும் அதை படித்தேன். அந்த தலையங்கத்தில் முதல்ல 15 பேர் இருந்தவர்கள் ஒன்றுமே செய்யவில்லை. இப்போ வந்திருக்கிறவங்க புதுசு, இது எங்கே வழங்க போகுதுன்னு எழுதணும் தலையங்கத்தில். இதான் அதுக்கு சுருக்கம். நானும் அதை படித்தேன். அண்ணா அவர்கள் கடற்கரை கூட்டத்தில் வெற்றி விழா கூட்டத்தில் பேசும்போது சொன்னார், எழுதுறதுல ஒரு பொருத்த வேண்டாமா, கந்தசாமி சேலை கட்டி கொண்டு வந்தாள்னு எழுதுறியே, இப்படி சொன்னார். கந்தசாமி வந்தாள்னு எழுதுறியே, 15 பேர் ஒன்றும் செய்யலை, வந்திருக்கனாலும் செய்யட்டும்னு எழுத வேண்டியதானே, அவனும் செய்யலை, அவன் புதுசாக இருக்கான்னு சொல்லி என்ன அர்த்தம், கந்தசாமி சேலை கட்டி கொண்டு வந்தாள் என்று முடிக்கிறியே, இதுக்கு மவுண்ட் ரோடோடு நிற்கப்படாதா, லண்டனில் பிரான்ச் ஒரு கேடான்னு கேட்டார். அந்த தலையங்கத்தை விமர்சனம் பண்ணார். அப்படிப்பட்ட ஹிந்துவை அவரால் மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணு என்று வர்ணிக்கப்பட்ட ஹிந்து மூடப்படக்கூடாது என்பதில் அண்ணா கருத்தாக இருந்தார். காரணம், ஜனநாயகத்தில் பேச்சுரிமையும் எழுத்துரிமையும் ஆளுங்கட்சி விமர்சனம் செய்ய உரிமையும் எல்லோருக்கும் இருக்க வேண்டும், அதை சகித்து கொள்ள வேண்டும். ஆளுங்கட்சி என்றால் அவர்கள் நான் தான் நினைத்ததை செய்துவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடாது, அடுத்தவர்கள் பேச்சை கேட்க வேண்டும். ஜனநாயகம் என்பது எல்லோருக்கும் அறிவு இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ளுகிற விஷயம். ஜனநாயகம் என்பது ஆட்சி முறை மட்டுமல்ல என்று சொன்னால் அது வாழ்க்கை நெறி. அதன் அடிப்படையிலே எல்லா மக்களும் சமம் என்பது மட்டுமல்ல, எல்லோருக்கும் அறிவு இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். எல்லோரும் சிந்திப்பார்கள் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். எல்லோரும் சிந்திப்பதற்கு இடமிருக்க வேண்டும். அவர்கள் சிந்தனை சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பக்குவம் இருக்க வேண்டும். இது இருந்தால்தான் ஜனநாயகம். ஜனநாயகம் என்ற பெயரிலே சர்வாதிகாரம் தான் நடக்கிறது. ஆந்திராவில் முதலமைச்சர் செத்து போயிட்டார். முதலமைச்சர் அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி முடிவெடுக்க வேண்டியதானே, இதுக்கு டெல்லியிலேருந்து ஆள் வந்து பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கான். இது எப்படி? ஏன் இங்கே இருக்கிற தலைவர்களை டெல்லி நிர்ணயிக்கிறது? எல்லா கட்சியிலையும் அதான். நான் ஒன்றும் அதை காங்கிரஸுக்கு மட்டும் சொல்லலை, காங்கிரஸில் ஆரம்பித்த வியாதி எல்லாருக்கும் வந்து விட்டது. ஆனால் அண்ணா அவர்கள் முழுக்க முழுக்க நூற்றுக்கு நூறு ஜனநாயகவாதி. அண்ணா சிறையில் இருக்கிற பொழுது எம்எல்சி யாரை தேர்ந்தெடுப்பது என்று பிரச்சனை வந்தது, கார்பரேஷனில் பிரச்சனை வந்தது. அண்ணா அவர்கள் சிறையில் போய் பார்த்தாங்க. அண்ணா சொன்னார், நான் சிறைக்குள்ளே இருக்கிறேன், வெளியே இருக்கிற நிலைமை எனக்கு தெரியாது, இரவு நீங்களே முடிவெடுங்க. இப்போ சவக்குழிக்குள்ளே போயே முடியும்னு சொல்கிறான். செத்துப்போன பணத்தினுடைய முடிவை நான் நிறைவேற்றுறேங்கிறான். அவர் சிறைக்குள்ளே இருந்து தான் சொல்ல முடியாது என்று அதனுடைய விளைவு. அவர் ஆசைப்பட்ட ஒருவர் எம்எல்சியாக வந்த அவர் சிறை குறிப்பில் எழுதியிருக்கிறார், தம்பி கழகத்துக்கு அப்பாற்பட்டு கழகத்திற்கு கழகத்தை மீறி எனக்கென்று தனிப்பட்ட ஆசைகள் எதுவும் இல்லை, அப்படி இருந்தால் அதை நிறைவேற்றி வைப்பதில் பலருக்கு வருத்தம் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறார். கைதி நபர் 46-42 ஒரு புத்தகம் இருக்கும், 43-62 அதில் இருக்கு இந்த குறிப்பு. அப்படி வருத்தப்பட்டாலே தவிர நீ செய்யன்னு சொல்லியிருந்தால் கட்சியில் எவனும் அதை மீற முடியாது. ஆனால் அப்படி செய்யவில்லை. ஜனநாயகத்தை அவர் ஒவ்வொரு வழியிலும் கடைபிடித்தார். தான் வளர்த்த உருவாக்கிய கட்சிக்கு இன்னைக்கு நிறுவன தலைவர்னு போட்டுக்கிறான். எல்லாரும் ரொம்ப அலங்காரமாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அது ஜனநாயகத்தின் பிழிவு என்பது தெரியாமலேயே எல்லோரும் வாய்பாடாக ஒரு விஷயத்தை சொல்வார்கள். நெடுஞ்செழி என்ன பொதுச் செயலாளராக்கினார், அன்றைக்கு இருந்த திமுகவுடைய சட்டத்திட்டப்படி பொதுச் செயலாளர் தான் தலைவர், கூட்டத்துக்கு தலைமை தாங்குவார். திருச்சி மாநாட்டிலே பொதுச் செயலாளர் நெடுஞ்செழியன் தலைமை தாங்குவார். தலைமையினுடைய வரவேற்புரை அண்ணா பொதுச் செயலாளர் ஆக்கினார். யார் நெடுஞ்செழியன்? அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே மாணவனாக இருக்கிற பொழுது அண்ணாவை பார்த்து பேச்சு கேட்டு அவர் பின்னால் வந்த நாராயணசாமி, அவரால் உருவாக்கப்பட்ட நெடுஞ்செழியன், அவருடைய மொழியிலே அவருடைய தம்பி. அண்ணா என்ற ஒருவர் இல்லை என்றால் நாராயணசாமி தமிழாசிரியர், அன்பழகன் ஒரு தமிழாசிரியர், கலைஞர் வண்ணா கதையாசிரியர். இவர்கள் தலைவர்களானது எப்படி? அவரால் உருவாக்கப்பட்டவர். அப்படி தன்னால் உருவாக்கப்பட்ட ஒரு தம்பியை பொதுச் செயலராக்கினார். தம்பி வா, தலைமை தாங்க வா, ஆணையிடு, உன் வழி நடக்கிறோம் என்று சொன்னார். டி கே சீனிவாசன் சொன்னார், இந்த பேச்சு கெட்டிஸ்பர்க்கிலே அப்ரஹாம் லிங்கன் பேசிய பேச்சு கிடையாது, அது ஆங்கில இலக்கியம், இது தமிழ் இலக்கியம் என்று சொன்னார். ஒரே வார்த்தை, ஒரு வாக்கியம் தான். மணிக்கணக்காக அண்ணா பேச போகிறாருன்னு கட்சிக்காரன் வாயப்படந்துட்டு உட்காந்துருந்தான், முடிஞ்சு போச்சு வரவேற்புரை. தம்பி வா, தலைமை தாங்க வா, ஆணையிடு, உன் வழி நடக்கிறோம் என்று சொன்னார். அவர் தம்பி நீ தலைவனாக வா, நீ ஆணையிடு, அதற்கு நான் கட்டுப்படுகிறேன் என்கிறார். உன்னுடைய ஆணைக்கு மற்றவர்கள் கட்டுப்படுவார்கள், நான் அதுக்கு வெளியே அர்த்தம் இல்லை. ஜனநாயகத்தினுடைய மொத்த உருவம் அண்ணா. அடுத்த விஷயம், இதை யாரும் இந்த அழுத்தத்தோடு அந்த வார்த்தைகளை அவர்கள் பார்க்கவில்லை. சேலத்தில் ஒரு பொதுக்குழு, அண்ணா பொதுச் செயலாளர், இவர் தலைமை தாங்கி நடத்தவன், கூட்டத்துக்கு நேரம் கழித்து வர்றார் என்று குற்றச்சாட்டு இருந்தது. அண்ணா அவர்கள், என்னை பற்றி சில குற்றச்சாட்டு இருக்குது, அதை பற்றி விவாதிப்போம், நீங்கள் நம்பிக்கை தெரிவித்தா நான் அதுக்கப்புறம் தொடர்ந்து நடப்போம்னு சொன்னேன். எல்லாரும் நல்ல பேசுவானே தவிர நேராக சொல்ல மாட்டான்ல, வேணாம் வேணாம். அண்ணா ஒத்துக்கொள்ளவே இல்லை. ஆசத்தம்பியை தலைவராக வைத்து தன்னை பற்றி சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளை பேச வைத்து அதற்கு அண்ணா சமாதானம் சொல்லி கட்சி அதை ஏற்றுக்கொண்ட பின்னால் பொதுக்குழுவை நடத்தினார். இது ஏன் செய்யணும்? அவர் கற்றுக் கொடுத்தார், இது ஜனநாயகம் என்று கற்றுக் கொடுத்தார். தானே தோற்று போன சட்டமன்ற கட்சி அண்ணா இல்லாமல் செயல்படாமல் இருந்ததா? அவர் தோற்று போயிட்டார் 51 பேர். அதுக்கு அண்ணா என்ன சொன்னார்? தலைவன் இல்லாத ஒரு கூட்டம் தலைவனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம், தொண்டரே இல்லாத தலைவன் தொண்டருக்கு எங்கே போவான் என்று கேட்டார். நான் மட்டும் ஜெயிச்சு போனால் அசிங்கமாக இருக்கும், நீங்க போனது எனக்கு மகிழ்ச்சின்னு அப்படி பழக்கி கொடுத்தார். கட்சியை ஜனநாயக அமைப்பாக வைத்தார். அதனால் தான் நெடுஞ்செழியனை அவர் பொதுச் செயலாளராக. அது மட்டுமல்ல, ராஜாஜி அவர்கள் திமுகவோட கூட்டு சேர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அந்த ஆசை வந்த உடனே 1960 கழக காவலர் கலந்துரையாடல் கூட்டம் என்று காஞ்சிபுரத்தில் தங்கவரர் தோட்டத்திலே நடந்தது. அந்த தோட்டத்தில் கட்சி தோழர்களையெல்லாம் பேச வச்சார். ராஜாஜி இப்படி ஆசைப்படுகிறார், சேரலாமா வேண்டாமா பேசுங்கண்ணா. நான் சேரதான் முடிவு பண்ணிட்டேன்னு அவர் சொல்லலை, அவர் முடிவே சொல்லலை. எல்லோரும் பேசினார்கள், எல்லாரும் ராஜாஜியை கண்ணாமண்ணான்னு திட்டினான், சாணக்கியண்ணா உள்ளுகப்பட்டார்னா நரின்னா என்னென்னமோ சொன்னான். கடைசியாக அண்ணா பேசினார். பேசும்போது சொன்னார், நீங்கள் ராஜாஜியை பற்றி பேசிய அத்தனையும் நான் அவரை பற்றி உங்களுக்கு சொன்னவர். உங்களுக்கே இவ்வளோ தெரியுதில்ல, எனக்கு அவரை கூட தெரியும் அல்லவா. அவரோடு கூட்டு சேர்ந்து நான் அவரை சமாளிப்பேன் என்று நீங்கள் நம்பினால் கூட்டு சேருவோம், நம்பிக்கை இல்லை என்றால் வேண்டாம் என்று. நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவான் நம்பாள் சொன்னான். கூட்டு சேர்ந்தார். 60 இது நடந்தது. 67 ராஜாஜியுடைய முழு துணையோடு அவர் தோளிலே ஏறி நின்று அண்ணா பெரியாரை ஜெயித்தார், காமராஜரை ஜெயித்தார். அண்ணா ராஜாஜியுடைய தோல் மீது நின்று ஜெயித்தார். எல்லா பிராமணனும் பூடுல கையில் பிடிச்சிக்கிட்டு உதவி சூரியல ஓட்டு போடுன்னு ராஜாஜி சொன்னார். ஓட்டு போட்டு வெற்றி பெற்ற உடனே அண்ணா அவர்கள் இந்த ஆட்சி பெரியாருக்கு காணிக்க. அது எதுக்கு சொன்னார், 60 கொடுத்த வாக்குறுதியை 67 நான் செய்து காட்டுகிறேன் என்று அர்த்தம். நீங்கள் போகிற போக்கில் எதை பெரியார் காலில் உட்காந்து கூப்பிட்டான்னு முட்டாதனமாக பேசிக்கிட்டு இருக்கான், அது அல்ல. நான் பொது வாழ்க்கைக்கு எதற்கு வந்தேனோ அந்த கொள்கையிலே நான் இன்றைக்கும் உறுதியாக இருக்கிறேன். அது கொள்கை கூட்டு அல்ல, வெறும் இடம். சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்கிற தத்துவத்தை முதல் முதல்ல இந்தியாவுக்கு சொன்னது அண்ணா தான். அது மற்ற எல்லா இடத்துலையும் கூட்டாட்சி காமன் மினிமம் ப்ரோக்ராம்லாம் இருக்கும், ஆனால் இங்கே கிடையாது. அவர்களுடைய கொள்கை அவரவர்களுக்கு. ராஜாஜி சொன்னார், த ஹனிமூன் ஹேஸ் கம் டு அன் எண்ட். அண்ணா சொன்னார், எஸ் வி ஷால் ஸ்டார்ட் லிவிங். ரெண்டு பேரும் பிரிந்தார்கள். ராஜாஜி தன் கொள்கையை விட்டு கொடுக்கல, அண்ணா விட்டு கொடுக்கல. மிக கண்ணியமாக நாகரிகமாக பிரிந்தார்கள். அரசாங்கத்தை அரசு அலுவலகத்தில் இருக்கிற சாதி படத்தைலாம் பழைய ஜீவோ ஒன்று போட்டு அண்ணா எடுக்க சொன்னார். ராஜாஜி இப்படியெல்லாம் புதுசாக போடாங்கன்னு எழுதினார் சுவராஜ் அவர். அவருக்கு சொன்னார், இது எனக்கு என்னுடைய அதிகாரிகளுக்கு உள்ள பிரச்சனை, அவங்க குறை சொன்னால் நான் பார்த்துக்கிறேன். அவர் ஒன்று நீ யார் சொல்கிறதுக்குன்னு கேட்கல. மிக கண்ணியமாக கொள்கை உறுதியில் ரெண்டு பேர் நின்றார். எதற்கு சொல்கிறேன் என்றால், ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்னால் கழகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் கேட்டுத்தான் முடிவு செய்தார். 56 வாக்கு பெட்டி வைத்து தேர்தலில் நிற்கலாமா வேண்டாமா என்று கேட்டுவிட்டு தேர்தல் நின்றார். எனவே அண்ணாவுக்கு ஜனநாயகம் என்பது வெறும் பேச்சு அல்ல, அது வாழ்க்கை. ஹி லிவ்ட் டெமோக்ரஸி. அவருடைய உணர்விலே ரத்தத்திலே ஜனநாயக உணர்வு கலந்து போயிருந்தது. பெரியார்லேருந்து நேராக வேறுபட்டு இருக்கிற பல்வேறு குணங்களில் இது முக்கியமான விஷயம். பெரியார் என்பவர் சர்வாதிகாரி, அவர் கட்சியில் தேர்தலே கிடையாது. பெரியார் வாழ்நாள் தலைவர், அவரை வாழ்நாள் தலைவர்னு அறிவிச்சவரே அண்ணா தான். ஆனால் அதற்கு நேர்மாறாக முழுமையான ஜனநாயகவாதியாக அண்ணா இருந்தார். அதனுடைய விளைவாக 15 துக்க நாள்னு பெரியார் சொன்னார். அந்த கட்சியினுடைய பெரியாருக்கு பிறகு இருக்கிற மிகப்பெரிய தலைவர், கவர்ச்சி மிக்க தலைவர், தொண்டர்களின் உள்ளத்திலே சிம்மாசனம் போட்டு வீற்றிருந்த தலைவர் அண்ணா அதை பயிற்சி நாள் என்று எழுதினார். ஏனென்றால் ஜனநாயகம் என்பதை அவர் தத்துவமாக வாழ்க்கை நெறியாக கொண்டதால் ஒவ்வொரு முறையும் கடைபிடித்தார். அந்த ஜனநாயகத்தை ஜனநாயகம் தான் அண்ணாவுடைய அரசியல் தத்துவம் என்று விரிவாக நாம் சொல்லலாம். ஆனால் அதுக்கு நேரம் இன்னொரு விஷயம், ஜனநாயகம் என்பது எதனால் ஜனநாயகம் என்று கேட்டால், அரசாங்கம் எதற்காக இருக்கிறது? அண்ணா ஜனநாயகவாதி, ஏன் ஜனநாயகவாதி? ஜனநாயகத்தில்தான் மனிதன் முழுமையடைவான், மனிதன் முழு வளர்ச்சி பெறுவான். ஜனநாயக அமைப்பில்தான் மனிதாபிமானம் நிலைக்கும். அண்ணா எழுதிய கடைசி கடிதம், தம்பி அவருடைய எல்லா விஷயங்களுக்கும் எல்லா செயல்பாடுகளுக்கும் எல்லா கருத்துக்களுக்கும் அடிநாதமாக விளங்கியது அவருடைய ஆழ்ந்த மனிதாபிமானம். அது யூனிவர்சல். தமிழர்கள் பெருமைக்கு பாடுபட்டார், திராவிட இனத்துக்கு பாடுபட்டார், ஆனால் ஒட்டுமொத்தமாக மனித இனத்தினுடைய முழுமையான வளர்ச்சி அவருடைய குறிக்கோள். ராஜ்யசபையிலே அண்ணா அவர்கள் பிரிவினை பற்றி பேசிய காலத்தில், வடக்கு வேறு தெற்கு வேறு என்று பேசிய காலத்தில், நான் வேறு இனத்தைச் சேர்ந்தவன் என்று முழங்கிய காலத்தில், எல்லாவற்றையும் பேசிவிட்டு அவர் சொன்னார், ராபர்ட் பர்ன்ஸ் என்கிற ஆங்கில கவிஞனை மேற்கோள் காட்டி, For all that, man is man. எவ்வளவு வேறுபாடு இருந்தாலும் மனிதன் மனிதன் தான். இந்த அடிநாதமான மனிதாபிமானம் மனிதத்தன்மை தான் அண்ணாவை கடைசி வரை இயக்கியது. அந்த கட்டுரையில் அந்த மனிதத்தன்மையில் தான் முழுக்க முழுக்க நம்பிக்கொண்டிருக்கிறேன். மகாத்மாவுக்கு எப்படி ஒவ்வொரு மனிதனுடைய ஆழ் மனதிலே இருக்கிற நல்ல குணத்தின் மீது நம்பிக்கை வைத்ததோ வைத்து செயல்பட்டாரோ அதே அளவு நம்பிக்கை அண்ணா வைத்திருந்தார். மனிதத்தன்மை திகழ்ந்திர செய்வதை காட்டிலும் மகத்தான வேறொரு வெற்றி இல்லை என்றே கருதுகிறேன். அவர்கள் அமைவது, அரசுகள் அமைவது இந்த மனிதத்தன்மையின் மேம்பாட்டினை வளர்த்திடத்தான் என்று கருதுகிறேன். என்னால் எந்த பிரச்சனையையும் மனிதத்தன்மை கலந்ததாக மட்டுமே கொள்ள முடிகிறது. இந்த மனிதத்தன்மையினுடைய ஆழ்ந்த மனிதத்தன்மையில்தான் ஜனநாயகத்துக்கு வேர். எல்லா மனிதனும் சமம், எல்லா மனிதனும் மனிதனே என்கிற எண்ணம் ஏற்பட்டால் தவிர ஜனநாயகத்தில் நம்பிக்கை வராது, ஜனநாயகம் செயல்படாது. அண்ணா அவர்கள் ஜனநாயக தத்துவத்தை சொன்னது மட்டுமல்லாமல் அரசியல் என்பதில் எல்லோரும் ஈடுபட வேண்டும். ஜனநாயகம் என்பது மக்கள் நேரடியாக ஈடுபட்டால் தான் செயல்படும். நீங்கள் ஓட்டு போட்டு வீட்டுக்கு போய்விட்டால் உங்கள் உரிமை காணாமல் போய்விடும். லைபரி ஆஃப் காங்கிரஸ் எழுதி வச்சிருக்கிறான் அமெரிக்காவில், இட்டர்னல் விஜிலன்ஸ் இஸ் த பிரைஸ் ஆஃப் லிபர்ட்டி. நீங்கள் உரிமைக்கு கொடுக்கிற விலை நிரந்தர விழிப்பு. தூங்கினால் உரிமை போயிடும். அரசியலில் நீங்கள் ஈடுபட வேண்டும். நான் அரசியலில் ஈடுபடுறதில்லைங்க என்று சொல்வது முட்டாள்தனம் என்பதை ரெண்டு இடத்துல சொன்னார். அதை மட்டும் நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். எங்களுடைய வழக்கறிஞர் சங்கத்தில் வந்து 66 அண்ணா பேசினார் முதல் முறையாக. அப்போ இருந்த வழக்கில் நிறையா பேர் ஐயர்கள், அண்ணா பேசி கேட்டுக்க மாட்டாங்க, இதெல்லாம் சீனியர் அட்வொகேட்ஸ். பேச ஆரம்பித்தப்போ சொன்னார், ஐ வாண்ட் எஜுகேட்டட் பீப்புள் லைக் யூ டு என்டர் பாலிடிக்ஸ். யூ கேன் இக்னோர் பாலிடிக்ஸ் பட் பாலிடிக்ஸ் வில் நாட் இக்னோர் யூ. இட் கம்ஸ் டு யுவர் கிச்சன். ஒன்லி பிகாஸ் எஜுகேட்டட் பீப்புள் லைக் யூ Do not enter politics. Power is in the hands of the few, not the chosen few, but the accidental few. என்று சொன்னார். நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டும். அரசியலை நீங்கள் புறக்கணிக்கலாம், அரசியல் உங்களை விடாது. அது உங்கள் சமையலுக்கு வருகிறது. அரசியலிலே படித்த உங்களை போன்றோடு ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபடாதால் தான் அதிகாரம் சிலர் கையிலே இருக்கிறது. பொறுக்கெடுக்கப்பட்ட சிலர் அல்ல, சந்தர்ப்பத்தால் இருந்த சிலர். chosen few என்கிற ஆங்கில சொற்றொடரை உடைத்து ஆக்சிடென்டல் வியூ என்று சொன்னார். அரசியலில் நீங்கள் ஈடுபட வேண்டும். நீங்கள் அரசியலை புறக்கணித்தால் நீங்கள் முட்டாள்கள், அயோக்கியருடைய ஆட்சியிலே வாழ நேரிடும். இந்த பிளாட்டோ சொன்னான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னொரு முறை நம்முடைய டாக்டர் கலியபெருமாள் நானும் மதுரையில் ஒரு கூட்டத்துக்கு போனோம். பேராசை இலக்குனாருக்கு பாராட்டு விட அங்கே நாங்கள் எப்படி போன பாருங்க, அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். எங்கூர் டைலர் ஒருத்தன் கல்யாணத்துக்கு தேதி அவன் வச்சுக்கிட்டான். அந்த தேதியில் அவரை கூப்பிடுவாங்க. கூப்பிட முடியும்னு நாங்கள் ரெண்டு பேரும் போனோம். அப்போ அண்ணா அப்படிப்பட்ட தலைவராக இருந்தா எங்களால் கூப்பிட முடியும்னு நாங்கள் நம்பினோம். அந்த கூட்டத்தில் ஆமு பரமசிவானந்தம் பேசுகிற பொழுது நான் வெள்ளச்சட்டக்காரன் சொன்னேன். அரசியல் எனக்கு இல்லைங்கிறது மாதிரி அண்ணா அவர்கள் பேசுகிற பொழுது பேராசிரியர் அப்படி சொன்னார், உங்கள் வெள்ளை சட்டை வெள்ளையாக இருக்க வேண்டுமே, அதற்காகவாவது நீங்கள் சுற்றுப்புறத்திலே அக்கறை செலுத்துங்க. சுற்றுப்புறத்தில் காற்றடிச்சு மண்ணு வந்தால் வெள்ளச்சட்டை வெள்ளையாக இருக்காது, கரம்புக்கு போயிடும். ஆனால் சுற்றுப்புறத்தை நீங்கள் பாருங்க. அதனுடைய மறுவடிவம், அரசியலை நீங்கள் விலக முடியாது, அரசியலுக்குள்ளே வர வேண்டும். அப்படி வருவதுதான் ஜனநாயகம் வெற்றி பெற வழி. ஜனநாயகத்தை நாம் செயற்படுத்த வேண்டும். அப்படி செயற்படுத்துகிற அளவுக்கு நம்முடைய அறிவும் சிந்தனையும் வளர வேண்டும். அவருடைய தத்துவத்தை ஒரு வகையாக சொல்லலாம். எம்என் ராய் ஒன்று ஒரு கட்சி நடத்திட்டு இருந்தார், பத்திரிகையை நடத்தினார். ரேடிக்கல் ஹியூமனிசம் என்று இரண்டு சொற்களிலே அண்ணாவுடைய அரசியல் தத்துவத்தை சொல்லலாம். நன்றி, வணக்கம்.